إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري اللهم بارك لي فيما علمتني وعلمني ما ينفعني மதிப்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாலை நேர மார்க்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு மிக முக்கியமான ஒரு தலைப்பில் உரையாடுவதிலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் புரிவதற்கும் அழகிய முறையில் அதை பின்பற்றுவதற்கும் நடுநிலை தவறாமல் நம்முடைய மார்க்கத்தை அணுகுவதற்கும் அருள் புரிவானாக, நமக்கு வழிகாட்டுவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய இந்த தீன், அல்லாஹுடைய இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தில் கொள்கைக்கு எந்த அளவு அவசியம் வலியுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, அதற்கு சற்றும் குறையாமல் நம்முடைய நற்பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை போதிப்பதற்கு மட்டும் அவர்கள் அனுப்பப்படவில்லை. கொள்கையை போதிப்பது அவர்களுடைய அழைப்பு பணியின் தொடக்கமாக இருந்தது. கொள்கையை போதிப்பது அவர்களுடைய அழைப்பு பணியின் அந்த மையமாக இருந்தது. அதே நேரத்தில் குணத்தை சரிபடுத்தாமல் கொள்கையில் முழுமைத்தனத்தை அடைய முடியாது. குணங்களை சரிபடுத்தாமல் நற்பண்புகளை வளர்க்காமல் ஒரு மனிதனுடைய கொள்கை நிறைவு பெறாது என்பதையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான அந்த நபிமொழியை சற்று கொஞ்சம் கவனித்து பாருங்கள். புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கே தௌஹீதுக்காக நான் அனுப்பப்பட்டேன், ஓரிரை கொள்கை அல்லாஹ் ஒருவனை மட்டுமே உலக மக்கள் வணங்கி வழிபட வேண்டும், அவனுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது என்ற அந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்காக, அந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்று கூறுகிறார்களோ, அதே இடத்தில் இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள், நான் உங்களுக்கு மத்தியில் குணங்களில் உயர்ந்த கண்ணியமான சிறந்த குணங்களை நிறைவு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று. நான் உங்களுக்கு மத்தியில் குணங்களில் உயர்ந்த சிறந்த குணத்தை நிறைவுபடுத்துவதற்காக அனுப்பப்பட்டேன். இன்னமா புஇஸ்து லி உதம்மிம மகாரிமல் அக்லாக். ஆகவேதான் அல்லாஹு தஆலா குணங்களில் சிறந்தவர்களைத்தான் நபிமார்களாக அனுப்பினான்,
நபிமார்களை குணங்களில் சிறந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் நபிமார்களை பற்றியும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறும் போது, அந்த நபிமார்களிடத்தில் இருந்த உயர்ந்த குணங்களை, சிறந்த பண்புகளை அடையாளமிட்டு அழுத்தமாக அல்லாஹ் கூறுவதை நீங்கள் குர்ஆனிலே குர்ஆனை வாசிக்கும் போது கவனித்து பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சூரா அல் கலமுடைய ஆரம்பத்தில் தன்னுடைய நபியை பற்றி பேசும்போது, இவ்வளவு அழகாக கூறுகிறான், நபியே நீங்கள் மிக மகத்தான நற்பண்பின் மீது இருக்கிறீர்கள். அன்பு சகோதரர்களே, அந்த மகத்தான, அந்த உயர்ந்த, போற்றப்படக்கூடிய சிறந்த குணங்களை ஏராளமாக நாம் பட்டியல் போட்டுக்கொண்டே செல்லலாம். அந்த சிறந்த குணங்களில் ஒன்று, அன்பு சகோதரர்களே, பிறருடைய இன்னல்களை, பிறருடைய தொந்தரவுகளை, பிறரால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொள்வது, சகித்துக் கொள்வது, உள்ளத்தை நெருக்கமாக, உள்ளத்தை இறுக்கமாக வைக்காமல் பழிவாங்கக்கூடிய உணர்வுகளை, உடனுக்குடன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சுபாவத்தை மிகைத்து பெருந்தன்மை, விட்டுக் கொடுத்தல், மன்னித்தல், பிறருக்கு நம்முடைய உள்ளத்திலே இடமளித்தல், அவர்களுடைய தவறுகளை சகித்துக் கொள்ளுதல், குறிப்பாக அவர்கள் நம்முடைய கண்ணியத்தில் நம்மை காயப்படுத்தும்படியாக, நம்மை தரக்குறைவாக அல்லது நம்முடைய உடைமைகளில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்மோடு அவர்கள் நடந்து கொள்ளும் போதெல்லாம், அன்பு சகோதரர்களே, அங்கே மன்னித்தல், விட்டுக் கொடுத்தல், பெருந்தன்மையாக நடத்தல், மறந்து விடுதல், அத்தோடு அவர்களை அன்பை கொண்டும் பாசத்தை கொண்டும் அரவணைத்தல், அவர்களை பார்க்கும்போது முக மலர்ச்சியோடு சலாம் கூறுதல், இத்தகைய பண்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிக அழகாக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சீராவை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை கவனமாக படிக்கக்கூடியவர்கள், இந்த பண்புகளால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நிறைந்திருப்பதை பார்க்கலாம். அன்பு சகோதரர்களே, இங்கே இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஸஹீஹ் நூலிலே ஒரு பாடத்தை அமைக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய அந்த சிறப்பிற்குரிய சான்றோர்கள் கல்விமான்கள், அவர்களுடைய அந்த கல்வி ஞானம் இருக்கிறது மிக ஆழமானது. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய அறிவுகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களுடைய அறிவையும் ஒரு பக்கம் வைத்தாலும் கூட, நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்களாகிய அவர்களுடைய அறிவின் ஒரு சில பகுதியை கூட நாம் எட்ட முடியாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சஹீஹிலே அவர்கள் சகிப்புத்தன்மை, சபர் என்ற ஒரு பாடத்தை அமைக்கின்றார்கள். அந்த சபர் என்ற அந்த பாடத்தை அவர்கள் அமைக்கும் போது அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை பதிவு செய்கிறார்கள். சூரா அஸ்-ஸுமருடைய 10வது வசனம், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹு தஆலா கூறுகிறான், சகித்துக் கொள்பவர்கள், பொறுமையாளர்கள், அவர்களுக்குரிய கூலிகள், அவர்களுக்கு கொடுக்கப்படுவதெல்லாம் கணக்கில்லாமல், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த கூலியை யாரும் கணக்கிட முடியாது. எப்படி பொறுமைக்கு எல்லை இல்லை என்று சொல்லப்படுகிறதோ, அல்லாஹு தஆலா கூறுகிறார், அந்த பொறுமைக்கு, சகிப்புத்தன்மைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த கூலிக்கும் பிகைரி ஹிசாப், மனிதர்கள் எண்ணி பார்க்க முடியாது, மனிதர்கள் கணக்கிட முடியாது, அவ்வளவு பெரிய கூலி அவர்களுக்கு மறுமையிலே கொடுக்கப்படும். சகோதரர்களே, இந்த ஒரு ஆயத்து போதுமானது. சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், பிறருடைய தொந்தரவுகளை நாம் ஏற்றுக்கொள்ளுதல், அவர்களை மன்னித்தல், அவர்களோடு அவர்களின் குறைகளை மறைத்து மறந்து மன்னித்து நாம் நல்ல குணங்களோடு நல்ல பழக்கங்களோடு அவர்களோடு பழகுதல் ஒன்றிருக்கிறது. அந்த குணங்களை நாம் மறந்து விடுதல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல், இஸ்லாம் அதற்கெல்லாம் மேலாக வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதற்கும் மேலாக நமக்கு வழிகாட்டுகிறது. அது என்ன வழிகாட்டுதல்? அவர்களுடைய அந்த தவறுகளை நாம் சகித்துக் கொள்வது மட்டுமல்ல, அவர்களை அடுத்து சந்திக்கும் போது முக மலர்ச்சியோடு சந்தித்து அவர்களுக்கு நாம் சலாம் கூறுவது, அவர்களின் அந்த தவறுகளை மறந்து அவர்களோடு உரையாடுவது. இந்த இடத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த பாடத்தில் முதலாவதாக ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். பாடத்தின் தலைப்பு என்ன? பொறுமையாக இருப்பது, சகித்துக் கொள்வது, பிறருடைய இன்னல்களை துன்பங்களை, பிறர் நமக்கு தரக்கூடிய தொந்தரவுகளை நாம் தாங்கிக் கொள்வது. இதைத்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த அறிவு ஞானமாக நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன். இவர்கள் இந்த இடத்துல இப்படி ஹதீஸ் இந்த தலைப்பை போட்டுவிட்டு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதாவது அவர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்கள் அல்லது ஒரு சஹாபி எப்படி பொறுமையாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் முதல் ஹதீஸாக பதிவு செய்யவில்லை. அவர்கள் முதல் ஹதீஸாக பதிவு செய்வது என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி கூறிய ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி, நம்முடைய ரப்பை பற்றி, அவனுடைய குணத்தை பற்றி அவர்கள் கூறிய செய்தியை பதிவு செய்கிறார்கள். قال صلى الله عليه وسلم ليس احد او قال ليس شيء اصبر على اذى سمعه من الله. தனக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய, தனக்கு மன வலியை கொடுக்கக்கூடிய, தனக்கு மன வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்றை கேட்டுவிட்டு அதை சகித்துக் கொள்ளக்கூடியவன் அல்லாஹுவை விட வேறு யாரும் இருக்க முடியாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பாடம் அமைக்கின்றார்கள் நமக்காக. நாம் சகிக்கக்கூடியவர்களாக, பொறுமையாளர்களாக, பிறர் இன்னரை தாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அதற்குரிய பாடத்தை அமைக்கின்றார்கள். அங்கே பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் என்ன ஹதீஸ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீத் விஷயமாக அல்லாஹுவை பற்றி கூறிய ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு மன வலியை, மன வேதனையை, மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றை செவியுற்றும் அதை சகித்துக் கொள்ளக்கூடியவன் அல்லாஹுவை விட வேறு யாரும் இல்லை. லைஸ அஹதுன் அஸ்பர அலா அதா சமியஹு மினல்லாஹ். பிறகு சொன்னார்கள், இன்னஹும் லயதுஊன லஹு வலதா, இன்னஹும் லயதுஊன லஹு வலதா வயர்சுகுஹும் வயுஆஃபீஹிம் வயர்சுகுஹும் வயுஆஃபீஹிம். மக்கள் அல்லாஹுவை பார்த்து, அல்லாஹுவை நோக்கி, அவனுக்கு குழந்தை இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அல்லாஹுவின் பக்கம் குழந்தையை சேர்க்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இது எவ்வளவு பயங்கரமான பாவம் இது! அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையின் கடுமையை விவரிக்கும் போது தக்காது ஸமாவாது யதஃபத்தர்ன் وتنشق الارض وتخر الجبال هدا ان دعوا للرحمن ولدا. வானம் நெருங்கிவிட்டது, பூமி பிளந்துவிட நெருங்கிவிட்டது, மலைகள் சுக்குநூறாக இடிந்துவிட நெருங்கிவிட்டது. மக்கள் ரஹ்மானுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்கின்ற காரணத்தால் அந்த அளவு அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய அந்த பரிசுத்த தன்மையை கெடுக்கக்கூடிய அல்லது அதற்கு இழக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்வது. இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா கேட்டதற்கு பிறகும், இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா கேட்டதற்கு பிறகும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சுகமளிக்கின்றான், அவர்களுக்கு இந்த உலகத்தின் நியமத்துகளை கொடுக்கின்றான், அவர்களுக்கு உணவளிக்கின்றான். ஹதீஸ் புரியுதுங்களா? என்ன சொல்ல வருகிறார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள்? அல்லாஹ்வுடைய அஹ்லாக், அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மூமின்களே. தனக்கு மனவேதனை கொடுக்கக்கூடிய ஒன்றை அந்த ரப்பு அவன் செவியுற்றதற்கு பிறகும் அவன் அதை சகித்துக் கொள்கிறான், பொறுமையாக இருக்கிறான், அடியார்கள் திருந்துவதற்குண்டான அவகாசம் அளிக்கின்றான். அத்தோடு மட்டுமல்ல, இந்த நிலையிலும் அவன் அவர்கள் மீது செய்து கொண்டிருந்த நிஅமத்துகளை தடுத்து விடுவதில்லை, நிறுத்தி விடுவதில்லை, அவர்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்காமல் புறக்கணித்து விடுவதில்லை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரங்களை அல்லாஹு தாலா தடுத்து விடுவதில்லை. இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறார்கள் இமாம் அவர்கள்? அன்பு சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் இந்த வாழ்க்கை இனிமையாகாது. சகிப்புத்தன்மை என்பது, இது அல்லாஹுடைய குணம், இது அல்லாஹுடைய அழகிய பண்புகளிலே ஒன்று. ஹலீம், சகித்துக் கொள்ளக்கூடியவர். மலக்குகள் அல்லாஹுவை புகழ்கின்ற அந்த புகழ்களில் ஒன்றாக இமாம் இப்னு கசீர் பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹுவை பார்த்து வானவர்கள் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அடியார்களுடைய பாவங்களை பார்த்துவிட்டு மலக்குகள் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி, யா அல்லாஹ், நீ மகா பரிசுத்தமானவன், நீ புகழுக்குரியவன், மா அஹ்லமக், நீ எவ்வளவு சகிப்புடையவனாக இருக்கின்றாய். அல்லாஹ் நாடினால் பாவிகளின் அந்த பாவங்களுக்காக உடனுக்குடன் அவன் தண்டித்திருக்கலாம், குற்றவாளிகளின் குற்றங்களுக்காக அவன் உடனுக்குடனே தண்டனை கொடுத்திருக்கலாம். அல்லாஹு தாலா அப்படி செய்வதில்லை, அவன் சகித்துக் கொள்கிறான், அந்த அடியார்களை அவன் மன்னிக்கின்றான், அந்த அடியார்களை அவன் பொறுத்துக் கொள்கின்றான். பொறுத்துக் கொள்வது மட்டுமல்ல, அவர்களுடைய இந்த உலக தேவைகளை அவன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இந்த சகிப்புத்தன்மை என்பது, இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய, இஸ்லாம் மார்க்கம் போதிக்கக்கூடிய அடிப்படை குணங்களிலே ஒன்று. இந்த சகிப்புத்தன்மை என்பது அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய குணம் மட்டுமல்ல, இது நம்முடைய மார்க்கத்தை கடந்து, மார்க்க உறவுகளை கடந்து, முழு மனித சமுதாயத்தோடு நாம் பின்பற்ற வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு குணம். இதை அல்லாஹ் விரும்புகின்றான், இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள். குர்ஆன் இதை வலியுறுத்துகின்றது. ஒரு மனிதன் உண்மை முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே சகிப்பு தன்மையும் விட்டு கொடுத்தலும் மன்னித்தலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் மும்தஹினாவுடைய 8வது வசனத்திலே கூறுவதை நாம் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم ان تبروهم وتقسطوا اليهم ان الله يحب المقسطين. رب சொல்கிறார், அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. لا ينهاكم الله, அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. எதிலிருந்து, என்ன காரியத்திலிருந்து? நீங்கள் நன்மை செய்வதிலிருந்து, நீங்கள் உதவி செய்வதிலிருந்து, நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதிலிருந்து. சரி, யாருக்கு நன்மை செய்வது, யாரோடு நீதமாக நடந்து கொள்வது, யாருக்கு உதவி உபகாரங்கள் செய்வது? ரப்பு சொல்கிறான், யார் உங்களோடு மார்க்க விஷயத்தில் சண்டை செய்து கொள்ளாமல் உங்களோடு இணங்கி வாழுகிறார்களோ, உங்களோடு வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும், அவர்களோடு நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதையும், அவர்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்வதையும் அல்லாஹ் ஒரு காலம் தடுக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீதவான்களைத்தான் விரும்புகின்றான், நீதவான்களைத்தான் நேசிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தை ஒவ்வொரு அறிஞரும் முஸ்லிம்களுடைய பிற மத மக்களோடு அவர்கள் பழகக்கூடிய அந்த பண்புகளில் அடிப்படை பண்பாக குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹுடைய இந்த மார்க்கம் என்பது நீதத்தின் மீதும், நேர்மையின் மீதும், பிறருக்கு உதவி உபகாரம் செய்வதின் மீதும், பிறரை மன்னிப்பதின் மீதும் அமைக்கப்பட்டது என்பதற்கு மிக அழுத்தம் திருத்தமாக அல்லாஹுடைய இந்த வசனம், அல் முத்தஹினாவுடைய 8வது வசனம் நமக்கு மிக சரியான வழிகாட்டுதலை கொடுக்கின்றது. இன்று பொதுவாக என்ன ஒரு மன, அதாவது எண்ணம் நம்முடைய வாலிபர்களுக்கு மத்தியில் அல்லது சில சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சில வசனங்களை படிக்கும் போது, சில ஹதீஸுகளை படிக்கும் போது, பிற சமயத்தவர்கள் என்றாலே அவர்கள் பழிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் வெறுக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என்பதாக எண்ணுகிறார்கள். இதற்கும் மேலாக சிலருடைய நிலையம் மிக மோசமான, பிற சமயத்தவர்கள் என்றாலே அவர்களோடு நாம் சண்டை செய்தே ஆக வேண்டும், எந்த விதமான இணக்கமான உறவுகளை நாம் அவர்களோடு பேணவே முடியாது, காஃபிர் என்று கூறினாலே அவர் ஹலாலுத்தம், அவரை கொல்வது, அவருக்கு தொந்தரவு செய்வது நமக்கு அனுமதிக்கப்பட்டது மட்டுமல்ல வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக கூட பலர் நினைக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த தீனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை கொடுக்கின்றான். இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யார் உங்களோடு உங்கள் மார்க்கத்தில் சண்டை செய்யவில்லையோ, உங்களை உங்களது ஊரிலிருந்து வெளியேற்றவில்லையோ, உங்களுக்கு உங்களது மார்க்க விஷயத்தில் தொந்தரவு தரவில்லையோ என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தஆலா இரண்டு பிரிவுகளாக பிரித்து விடுகின்றான். ஒன்று, மார்க்கத்திற்காக நம்மை எதிர்க்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய இந்த தீன் பரவக்கூடாது, இந்த தீனை யாரும் பின்பற்றி விடக்கூடாது என்று நான் இஸ்லாமின் எதிரி என்று தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு பக்கம். இரண்டாவது, நம்மோடு இணங்கி வாழக்கூடியவர்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதை தடுக்கவும் இல்லை, மார்க்கம் பின்பற்றப்படுவதையும் தடுக்கவில்லை, நம்மோடு அண்டை வீட்டார்களாக, ஒரு ஊர்வாசிகளாக அல்லது ஒரு நாட்டுவாசிகளாக வசிக்கக்கூடியவர்கள், இப்படியாக அல்லாஹ் பிரிக்கின்றான். அன்பு சகோதரர்களே, இங்கே இந்த இரண்டாவது வகை மக்கள் இருக்கின்றார்களே, இவர்களை பற்றி அல் குர்ஆனிலும் அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் மிக அழுத்தம் திருத்தமாக அவர்களுடைய உரிமைகள், அவர்களுடைய ஹக்குகள், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த மனிதாபிமான கடமைகளை எல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, முதலாவது வகை மக்கள் இருக்கின்றார்களே, அவர்களை நாம் எப்படி கையாளுவது? கண்ணியத்திற்குரியவர்களே, போர் என்ற ஒரு தருணத்தை தவிர, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், போர் என்ற ஒரு தருணத்தை தவிர, அந்த சூழ்நிலையை தவிர, மற்ற நேரத்தில் அந்த எதிரிகளை சந்திக்கும் போது கூட மென்மையாகவும் மன்னிப்போடும் இன்முகத்தோடும் தான் பழக வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்துகின்றது. கவனியுங்கள், இங்க என்ன தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது? இந்த முந்திய வகை மற்றவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, இஸ்லாமுக்கு வெளியில் இருக்கின்றார்கள், இஸ்லாமுடைய எதிரிகள் என்பதாக தங்களை தாங்களே அவர்கள் டிக்ளர் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், இஸ்லாம் பரவுவது அவர்களுக்கு பிடிக்காது. தங்களில் யாரும் இஸ்லாமை ஏற்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். தங்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லீம் வாழ்வதை விரும்பவும் மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை கூட போரில் சந்திக்கும் போதுதான், யுத்த களத்தில் சந்திக்கும் போதுதான் இஸ்லாம் அவர்களோடு கடுமை காட்ட வேண்டும், அவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடாது என்று சொல்கின்றது. அதே நேரத்தில் போர் அல்லாத மற்ற காலங்களில் அவர்கள் நம்முடைய இடங்களுக்கு வந்தால், நம்முடைய நாட்டுக்கு பாதுகாப்பு தேடி ஏதாவது ஒரு காரணத்திற்காக, உறவுகளை சந்திப்பதற்காக வந்தால் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்தால், அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் கடுமை காட்டுவதும், அவர்களிடத்திலே முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதும் அல்லது அவர்களுடைய உயிர் பொருளுக்கு சேதம் செய்வதையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக வன்மையாக கண்டிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே யமனிலே முசைலமா என்ற ஒருவர் தன்னைத்தானே நபி என்று கூறிக்கொண்டிருந்தார். அவருடைய இரண்டு தூதுவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். அவனை நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள், முசைலமாவை நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள், அவர்களை தங்க வைக்க வேண்டிய இடத்தில் தங்க வைக்கின்றார்கள். பிறகு பேச்சுவார்த்தை நடக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அதஷ்ஹதானி அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் சாட்சி கூறுகிறீர்களா? அப்போது அந்த இரண்டு தூதுவர்களும் சொன்னார்கள், நாங்கள் முசைலமா அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி கூறுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான கோபம் வந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே சொன்னார்கள், தூதர்களை கொல்வது கூடாது, அப்படி தூதர்களை கொல்வது கூடும் என்றிருந்தால் நான் உங்களை கொன்றிருப்பேன் என்று கூறிவிட்டு அழகிய முறையில் அவர்களை மதீனாவிலிருந்து அனுப்பிவிடுகின்றார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ரசூலுல்லாஹிற்கு முன்னால் மதீனாவிலே இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, மதீனாவில் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மஸ்ஜித் நபவியில் இருந்து கொண்டு இரண்டு பேர், ஒரு பொய்யனை ஒரு வழிகேடனை அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக சாட்சி கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சகித்துக் கொண்டார்கள். ஏன் சகோதரர்களே, எதிரியாக தங்களுடைய பகைமையை வெளிப்படையாக அறிவித்ததற்கு பிறகு கூட அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லவில்லை. காரணம் என்ன? பகைவனாக இருந்தாலும் கூட அவர்களை போர்களத்தில் தான் கொல்ல வேண்டும், போரிலே அவர்கள் நம்மை கொல்வதற்காக வரும்போதுதான் கொல்ல வேண்டும் என்று மார்க்கம் கூறியிருக்கின்றதே தவிர, அவர்கள் நமக்கு முன்னால் ஒரு நிரபராதியாக போற சண்டை அல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்மை அவர்கள் சந்திக்கும் போது அவர்களுக்கு தொந்தரவு தருவது நமக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. இன்று சில வாலிபர்கள் அல்லது சில சகோதரர்கள் தவறான புரிதல் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள், ஒரு காஃபிர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் ஹலாலுத்தம். குறிப்பாக எந்த நாட்டவர்கள் நமக்கு எதிராக சதி செய்கிறார்களோ அந்த நாட்டில் உள்ள அனைவரையும் கூட, அந்த நாட்டில் உள்ள எல்லா பொதுமக்களையும் கூட தங்களுடைய எதிரிகளாக பார்க்கக்கூடிய பழக்கம் இன்று நம்முடைய வாலிபர்களுக்கு மத்தியிலே பரவி வருவது மிக கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இங்கே இன்னொரு சம்பவத்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரிலிருந்து திரும்பி வருகிறார்கள். ஒரு சில வாரங்கள் கழிகின்றன. மக்காவிலிருந்து ஒருவர் வருகிறார். எதற்காக வருகிறார்? உமைர் என்பவர் வருகிறார். எதற்காக வருகிறார்? ரசூலுல்லாஹுவை கொல்ல வேண்டும் என்பதற்காக வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை கொல்வதற்காக வருகிறார். அதற்காக நன்கு கடுமையான விஷம் தடவப்பட்ட அந்த வாளை எடுத்துக்கொண்டு வருகிறார். அவரும் சஃப்வானும் மக்காவில் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா வஹியின் மூலமாக தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே இருக்கின்றார்கள். உமைர் வருகிறார். தூரத்திலிருந்து பார்த்து விட்டார்கள். உமர் ஃபாரூக் ரதியல்லாஹு அன்ஹு அந்த உமையருடைய கண்ணிலே ரசூலுல்லாவை கொல்ல வேண்டும் என்ற அந்த வெறி இருப்பதை உமர் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹுவின் தூதரே, இதோ ஒரு எதிரி ஒரு பெரிய வாளோடு உங்களை நோக்கி வருகிறான், இவனுடைய நோக்கம் சரியானதல்ல, அனுமதி கொடுங்கள், இவரை வெட்டிவிடுகிறோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொறுமையாக இரு உமரே, பொறுமையாக இரு உமரே என்று உமரை சாந்தப்படுத்துகின்றார்கள், உமரை அமைதிப்படுத்துகின்றார்கள். உமரால் முடி ஏதாவது ஆகிவிட்டால் என்ன ஆகுது? உமர் அவர்கள் அன்சாரிகளுக்கு சொல்கிறார்கள், உடனடியாக நீங்கள் சென்று உமையருடைய வலது பக்கம் இடது பக்கமாக நின்று கொள்ளுங்கள், அவன் ரசூலுல்லாவிற்கு முன்னால் தனது வாளை உருவிவிடக் கூடாது என்பதாக அன்சாரிகள் சென்று உமையருடைய வலது பக்கம் இடது பக்கமாக நின்று கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆழமான நிம்மதியோடு அவரை உள்ளே வரவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். மஸ்ஜித் நபவிக்குள் வந்து விடுகிறார். சபைக்கு நெருக்கமாக தனக்கு மிக சமீபமாக அவரை உட்கார வைக்கும்படி சொல்கிறார்கள். உமரால் முடியவில்லை. இவ்வளவு பெரிய எதிரி, அதுவும் உருவிய வாளோடு ஒரு இஸ்லாமிய நாட்டுக்குள் ஒரு சமாதான ஒரு சூழ்நிலை வந்திருப்பார்கள் என்று சொன்னால் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வாளை அவர் எடுத்து வர வேண்டும்? உமர் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். உமேரை பக்கத்திலே வர வைத்து விடுகின்றார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வஹியின் மூலமாக தனக்கு தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது, இந்த உமைர் நபியே உங்களை கொல்வதற்காக விஷம் தடவப்பட்ட வாளையோடு வருகிறார் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை, எவ்வளவு பெரிய மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மை, எதிரிகளாக இருந்தும் கூட தன்னுடைய மஸ்ஜிதிற்குள் வர அனுமதித்தார்கள். தன்னுடைய சபையிலே உட்கார வைத்தது மட்டுமல்ல, தனக்கு மிக அருகாமையிலே உட்கார வைத்து விட்டு உமேரிடத்திலே பேசுகிறார். உமேரே, மா ஜா பிக், நீங்கள் எதற்காக வந்தீர்கள், நீங்கள் வந்ததனுடைய நோக்கம் என்ன? எப்படிப்பட்ட உரையாடலை பேசுகிறார்கள் பாருங்கள். உமர் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உமேர் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மகன் பத்ரிலே கைது செய்யப்பட்டு விட்டான் அல்லவா, அவன் எப்படி இருக்கிறான் என்று பார்ப்பதற்காக வருகிறேன் என்று வந்திருக்கிறேன் என்று அவர் போய் சொல்வது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உமைரே, அப்படி என்றால் இந்த வாள் எதற்காக என்று? இந்த வாள் எதற்காக? உமைர் சொல்கிறார், இந்த வாளால் எங்களால் என்ன சாதிக்க முடிந்தது? எதுவும் சாதிக்க முடிந்திருந்தால் நாங்கள் பதில் பொருளை சாதித்திருப்போமே, இந்த வாள் எங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரவில்லை என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமைரே, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த வாளை நீங்கள் எதற்காக கொண்டு வந்தீர்கள் என்று, நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இங்கே வந்தீர்கள் என்று. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைரும் சஃப்வானும் காபத்துல்லாவிலே அமர்ந்து ஆலோசனை செய்த அந்த ஆலோசனையை அவர்கள் எப்படி பேசிக் கொண்டார்களோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமைருக்கு அறிவிக்கின்றார்கள். சகோதரர்களே, உமைரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே முஹம்மதே, இந்த நிகழ்வை என்னையும் சஃப்வானையும் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், உங்களை கொல்வதற்காகத்தான் வந்தேன். ஆனால் உங்களுடைய இந்த நடைமுறை, உங்களுடைய இந்த இறை செய்தியின் அறிவிப்பு என்னுடைய மனதை மாற்றிவிட்டது. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஷஹாதாவை கூறி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு மார்க்க இல்மை கற்றுக் கொடுங்கள் என்று சஹாபாக்களிடத்திலே அவருடைய பொறுப்பை ஒப்படைக்கின்றார்கள். அன்றிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு போர் வீரராக உமைர் இருந்தார் என்பதை சீராவிலே நாம் பார்க்கிறோம். இங்கே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பெற வேண்டிய படிப்பினை பாடம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சகிப்புத்தன்மை, அந்த பொறுமை, நிதானம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், ஏன் அவர் ஒரு ஹலால், அதாவது முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில், அதுவும் நபியை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே மதினாவிற்குள் வந்திருக்கிறார். அவரை கொல்வது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள், சகித்தார்கள், பொறுத்து கொண்டார்கள். அவருக்கு அழகிய முறையிலே மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார்கள். அங்கே அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த சகிப்புத்தன்மை, அவர்களுடைய அந்த பொறுமை, ஒருவரல்ல இருவரல்ல பல மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரிலே அவர்கள் போர் முடித்து கனிமத்தோடு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மர நிழலிலே படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தூர தூரமான இடங்களிலே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது, எங்கே போர் செய்தார்களோ அங்கிருந்து ஒருவர் வந்துவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாளை எடுத்து அவர்களுடைய கழுத்தை நோக்கி குறிபார்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தமாக அவர்கள் அசதி போனவுடன் கண் திறந்து பார்க்கிறார்கள், ஒருவர் உருவிய வாளோடு நிற்கிறார். அந்த மனிதர் கேட்கிறார், மையம் நஅகமின்யா முஹம்மத், முஹம்மதே இப்போது உங்களை என்னிடமிருந்து யார் பாதுகாப்பார்கள் என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலோடு நிதானமாக சொன்னார்கள், அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் பாதுகாப்பானே. இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவருடைய கை நடுங்கிவிட்டது, வாளை கீழே போட்டு விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை எடுத்துக்கொண்டார்கள். பிறகு சொன்னார்கள், மையம் நஅகமின்னி, இப்போது சொல், உன்னை யார் என்னிடமிருந்து பாதுகாப்பார்கள் என்று. அந்த எதிரி சொன்னார், நீங்கள் என்னை கொன்றால் கொலை குற்றத்திற்கு தண்டனை பெறக்கூடிய ஒருவரைத்தான் நீங்கள் கொன்றவராக ஆகுவீர்கள், குற்றம் இல்லை. நான் உங்களை கொள்வதற்காக வாளை உருவிவிட்டேன், ஏந்திவிட்டேன், எனவே நீங்கள் என்னை கொல்வது நியாயம்தான். ஆனால் நீங்கள் என்னை மன்னித்தால் நீங்கள் கண்ணியமான ஒருவர். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மனிதரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தவராக அவரை மன்னித்தார்கள். மன்னித்தது மட்டுமல்ல, அவருக்கு மிகப்பெரிய அன்பளிப்பை தன்னுடைய கனிமத்திலிருந்து அவருக்கு கொடுக்கின்றார்கள். அந்த மனிதர் திரும்ப செல்கிறார், தன்னுடைய கபீலாவுக்கு செல்கிறார், சென்று நான் முஹம்மதை கொல்வதற்காக சென்றேன், முஹம்மது என்னை மன்னித்தார், அவர் என்னை மன்னித்தது மட்டுமல்ல எனக்கு அன்பளிப்புகளை கொடுத்தார், வறுமையை பயப்படாத ஒரு பெரிய தனவந்தன் அன்பளிப்பு கொடுப்பதை போன்று அவர் எனக்கு அன்பளிப்பு செய்தார், நீங்களும் முஸ்லீமாக ஆகிவிடுங்கள் என்று கூறி தானும் இஸ்லாமை ஏற்று தன்னுடைய கபீலாவையும் அவர் இஸ்லாமின் பக்கம் அழைத்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வருகிறார். அன்பு சகோதரர்களே, இந்த பெருந்தன்மை சகிப்புத்தன்மை இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது மக்களுக்கு ஈர்ப்பு வருவதற்கும் அல்லாஹ்வுடைய தீன் மீது மக்களுக்கு நல்லெண்ணம் வருவதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்த ஒரு அடிப்படை குணம். மக்காவில் இருக்கும் போதும் சரி, அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகும் சரி, எதிரிகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சகிப்புத்தன்மை இருக்கின்றதே, பல நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடம் இருந்தும் கூட, அவர்களுக்கு சிரமம் இருந்தும் கூட அந்த சகிப்புத்தன்மை விடவில்லை. உங்களுக்கு நன்றாக தெரியும், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த பத்ர் யுத்தத்திலே கைது செய்யப்பட்ட அந்த 70 காஃபிர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வேண்டும் என்று நாடியிருந்தால் அவர்கள் கொன்றிருக்கலாம். யுத்த களத்திலிருந்து கைது செய்யப்பட்டு வந்தவர்கள், பத்ருடைய யுத்த களத்திலிருந்து கைதிகளாக விலங்கிடப்பட்டு கொண்டு வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களுக்கு சொன்னார்கள், மதீனாவாசிகளுக்கு தங்களுடைய சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இஸ்தௌசு பி அஸாராகும் கைரா, உங்களுடைய கைதிகளோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று. இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட சஹாபாக்கள் தான் பேரித்தம்பளங்களை சாப்பிட்டு விட்டு தங்களுடைய கைதிகளுக்கு உணவுகளை, ரொட்டிகளை, சால்னாக்களை உணவாக கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். தாங்கள் பேரித்தம்பளங்களை உண்டார்கள், தங்களுடைய கைதிகளுக்கு ரொட்டிகளை கொடுத்தார்கள். அன்பு சகோதரர்களே, கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கைதியாக மன்னித்தார்கள். அத்தனை கைதிகளையும் மன்னித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படை ரப்புல் ஆலமீன் கூறுகிறார், வகூலூ லின்நாஸி ஹுஸ்னா, நீங்கள் மக்களிடத்திலே பழகும் பொழுது நீங்கள் மக்களுக்கு மிக அழகியதை நீங்கள் சொல்லுங்கள், மக்களிடத்தில் நீங்கள் பழகும் பொழுது அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தாமல். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இணங்கி வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு மாற்றாரை குறை சொல்வதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கொள்ளவில்லை. முஅஜ்ஜம் தபரானியிலே ஒரு அறிவிப்பு வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு காஃபிரை இழிவுபடுத்துவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு காஃபிரை இழிவுபடுத்துவாரோ நான் அவருக்காக மறுமையிலே வாதாடுவேன். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியுடைய மாணவர் தாபியிடத்திலே அவருடைய மாணவர் கேட்கிறார், ஒரு காஃபிரை இழிவுபடுத்துவதென்றால் என்ன என்று கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். ஒரு காஃபிரை இழிவுபடுத்தினால் அந்த காஃபிருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே அந்த முஸ்லிமிடத்திலே வாதாடுவார்கள். அத்தா ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் அவருடைய மாணவர் கேட்கிறார், காஃபிரை இழிவுபடுத்துவதென்றால் என்ன, அவரை கண்ணிய குறைவாக பேசுவதென்றால் என்ன என்று. அவர்கள் சொல்கிறார்கள் விளக்கம், அவரை பார்த்து யா காஃபிர், காஃபிரே என்று கூப்பிடுவது என்று சொன்னார். ஒரு காஃபிரை பார்த்து காஃபிரே என்று கூப்பிடுவதை கூட நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அன்பு சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் மகரிபுக்கு பிறகு மீண்டும் இந்த அமர்வை தொடர்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் நமக்கு உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.